கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
ஐந்தாம் அத்தியாயம், இழுத்து இளைஞன். பல ஆண்டுகள் கழித்து நாம் ரவிதாசனை சந்திக்கப் போகிறோம். தஞ்சை பாதாள சிறை வந்தியத்தேவன் சிறைப்பட்டிருந்த அதே சிறை முன்பு போல் அவ்வளவு மோசமான நிலையில் இல்லை. அதற்கும் கொஞ்சம் விடுவு காலம் ஏற்பட்டு விட்டது போலும். ஈரம் கசிந்து கொண்டிருந்த தள வரிசைகளை சரி செய்தும், பெருச்சாளிகள் கொத்தி குடைந்து வைத்திருந்த ஓட்டைகளையெல்லாம் அடைத்தும், வௌவால்களின் இருப்பிடமாயிருந்த இருள் நிறைந்த இடங்களை சுத்தப்படுத்தி பாறை இடுக்குகளையெல்லாம் காரை கொண்டு பூசி புதுப்பித்தும் இருக்கின்றார்கள். பொங்கல் திருநாளின் பொழுது அரண்மனை எங்கும் புது சுண்ணம் அடிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை பகுதிக்கும் புது வண்ணம் அடிப்பது என்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பாதாள சிறை என்று கூறும் போது பூமி மட்டத்திற்கு மிக ஆழத்தில் அமைந்த சுரங்கம் என்று நினைத்துவிடக்கூடாது. சாதாரண சிறைச்சாலையை விட தனி இடத்தில் படிக்கட்டுக்கள் வழியாக இறங்கி சென்று அந்த இடத்தை அடைய வேண்டியிருந்ததால் பாதாள சிறை என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. ரொம்பவும் கீழ்மட்டத்திற்கு சென்றால் ஊற்று பெருக்கு ஏற்பட்டுவிடுமே. அந்த சிறையில்தான் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் தனித்தனி அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடைய அறையை புதுப்பித்து சுண்ணம் அடிப்பதற்காக பணியாட்கள் வரும் பொழுது அங்கே காவல் வீரர்களும் உடன் இருக்கும்படியாக நேரிட்டது. சுண்ணம் அடிக்க வந்தவனுக்கு முதல் நாள் சிறை கூடத்தில் வீற்றிருக்கும் பெரிய மனிதர் யார் என்று தெரியாது. மிகவும் பயங்கரமான குற்றவாளிக்குத்தான் இத்தகைய இடத்தை கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றான் அந்த சுண்ணாம்பு பூசும் இளைஞர். மேலும் அவன் ஈழத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவன். ஆதலால் சோழ நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் அவனுக்கு புதிதாகத்தான் பட்டது. பொதுவாக ரவிதாசனுடைய அடர்ந்த முடியையும் பயங்கரமான விழிகளையும் கண்டவர்கள் நடுங்குவார்கள். இப்பொழுது சிறையில் அடைபட்டு அதிகம் வளர்ந்த முடியோடும் உள்ளத்தில் ததுமி நிற்கும் கோபமும் ஆக்ரோஷமும் பிரதிபலிக்கும் விழிகளோடும் எடுத்த காரியம் வெற்றியடையாமல் போய்விட்டதால் ஏற்பட்ட குமுறல் உடலெங்கும் பாய சிறைச்சாலையில் வீற்றிருக்கும் ரவிதாசனை அந்த சமயத்தில் காண்பவர்கள் நடுங்கித்தான் இருப்பர். புது சுண்ணம் அடிப்பதற்கு அந்த இடத்தில் வெளிச்சம் தெரிவதற்காக ஒருவன் கையில் தீவர்த்தியை வைத்துக் கொண்டிருந்தான். மற்றொரு வீரன் உருவிய வாளோடு நின்று கொண்டிருந்தான். ஏணியின் மீது ஏறி மட்டையால் தூசுக்களை முதல் நாள் தட்டி கொண்டிருக்கும் பொழுதே ரவிதாசன் காவல் வீரனை பார்த்து,
மொட்டை மாறம் மாதிரி நிற்கிறாயே, அந்த ஏணியை தான் சற்று பிடித்துக் கொண்டால் என்ன, அவன் கீழே விழுந்தால் என்ன ஆகும்
என்று கர்ஜித்தான். காவல் வீரன் விழிகளை உருட்டி ரவிதாசனை பார்த்து, ஆஹா, என்ன இறக்கம் அப்பா மனித உயிரின் மீது, அவன் ஏணியிலிருந்து கீழே விழுந்து உயிர் விட்டு விடுவானே என்று கவலைப்படும் ஆளை பார். என்ன ஏணியை பிடித்துக் கொள்ள செய்துவிட்டு நீ ஒரே ஓட்டமாய் தப்பி சென்று விடலாம் என்று பார்க்கிறாயா என்றான். ரவிதாசன் உரிமினான்,
தப்பிச்செல்ல, இந்த மாதிரி உன்னை ஏமாற்ற மாட்டேன். சிறையிலிருந்து தப்பிச் செல்வதிலும் அறிவு பூர்வமான செயல் இருக்க வேண்டும். அப்படி தப்பிச் சென்று விடுவது என்றால் எப்பொழுதோ சென்றிருப்பேன், இப்பொழுதும் செல்வேன். நினைத்தால் நாளைக்கு கூட சென்று விட முடியும். மனித உயிரின் மீது உள்ள அபிமானத்தால் தான் சொல்கிறேன். அவன் கீழே விழுந்து காலை உடைத்துக் கொண்டால் உங்கள் சோழ நாட்டில் அவனுக்கு என்ன ஐயா தருவீர்கள்? அவனை பெண்டு பிள்ளைகளிடமிருந்து பிரித்து அடிமையாக்கி இங்கே அழைத்து வந்து வேலை வாங்குகிறீர்களே. காலை உடைத்துக் கொண்டால் பிறகு அவனை கழுகுக்குத்தானே உணவாக போட்டு விடுவீர்கள் என்று சீற்றமோடு உரிமினான்.
அதற்கு மேல் பேச்சு கொடுத்தால் வீண் வம்புதான் வளரும் என்று காவல் வீரன் மறுமொழி பேசவில்லை. மறுமொழி பேசாததோடு பகலுக்கு மேல் அங்கே வரும் பொழுது தான் வராமல் வேறொருவனை தனக்கு பதிலாக அனுப்பிவிட்டான். சுண்ணம் அடிக்க வந்தவனுக்கு ரவிதாசனை கண்டவுடன் முதலில் அச்சம் ஏற்பட்டாலும் தனக்கு பரிந்து பேசியதால் அவன் மீது மிக மரியாதை ஏற்பட்டது. அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டாகியது. அதனால் அருகே காவல் காத்து நின்றிருப்பவரிடம் ரவிதாசனை பற்றி வினவினான். வாய் சரியாக பேச இயலாத காவல்காரன் அதிகமாக பேசுவதில்லை. மேலும் கொலைகாரனோடு பேசுவதா என்னும் அலட்சியத்தில் பேசாமடத்தையாக நின்றிருந்தான். ரவிதாசனும் அவன் மௌனத்தை பார்த்து யாருடனாவது பேச வேண்டும் எனும் எண்ணத்தில்,
அவன் பேச மாட்டான் ஐயா, நான் சொல்கிறேன், நான் ஒரு பயங்கரமான கொலை குற்றம் செய்தவன். என்னை இந்த இடத்தில் அடைத்திருக்கிறார்கள். பயங்கரம் என்று ஏன் சொல்கின்றேன் தெரியுமா? பயங்கரமான குணமுடைய இந்த நாட்டு அரசகுமாரனை கொன்று விட்டேனாம். போதுமா?
தன்னை பற்றி இரண்டே வார்த்தைகளில் கூறவும் ஈழத்து இளைஞன் திருப்தி அடையவில்லை. ஈழத்தினின்று தான் வந்தவன் என்பதை அறிந்து தன்னை பற்றி ஆதரவாக பேசிய அவன் கொலைகாரனாக இருக்க முடியாது என்று முடிவு செய்து கொண்டான். அதற்கு மேலும் அவன் விசாரித்து கேட்க விரும்பவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து ரவிதாசன் இளைஞனை நோக்கி,
ஈழத்தில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாயப்பா
என்று கேட்டான். அவன் கேட்ட குரலில் இருந்த பரிவு ஈழத்து இளைஞனை புத்துணர்வு கொள்ள செய்தது. அவன் ஈழத்து அரண்மனையில் சேவகம் செய்து வந்தவன். இது மாதிரியான வேலைகள் எதுவும் செய்தறியாதவன். சுந்தர சோழர் காலத்தில் ஈழத்தில் நடந்த போரின் போது அவன் பிடிபட்டான். அவனை போன்ற ஏராளமானவர்களை கப்பலில் ஏற்றி சோழ நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். தங்கள் மாளிகையில் குற்றேவல் செய்ய வைத்துக் கொண்டார்கள். மற்றும் சிலரை சிற்றரசர்கள் பலருடைய அரண்மனைக்கு அனுப்பினார்கள். நாட்களாக ஆக அவர்களுக்கு சோழ நாட்டு அமைதியான வாழ்க்கை பிடித்து விட்டதால் இங்கேயே மனம் ஒப்பி தங்கிவிட்டார்கள். ஆனால் இழத்திலிருந்து அவர்களுடைய பெண்டு பிள்ளைகளின் கதி என்ன ஆயிற்று என்பது யாருக்கு தெரியும்? அந்த இளைஞனுக்கு மனமாகி சில ஆண்டுகளே ஆகியிருந்தன. போரை கண்டால் காத வழி ஓடுபவனாதலால் அவனுக்கு எதிர்த்து போரிடக்கூட தைரியம் இல்லாமல் போய்விட்டது. தன்னுடைய அருமை மனைவியை இப்பொழுது நினைத்துக் கொண்டால் கூட அவன் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கிவிடும். இப்படி மாளிகைக்கு சுண்ணாம்பு அடிப்பதும், விறகு உடைப்பதும், மரம் நடுவதும், பாதை செப்பனிடுவதும், துணி துவைப்பதும் அவன் செய்தறியாதவன். அனுராதபுரத்து மாளிகையிலே அலங்கார பொம்மை போல்தான் அவன் வாயில் கதவருகில் இருப்பான். அவ்வளவுதான் அவன் அறிந்த பணி. இப்படி ஒரு துன்பம் வரும் என்று அவனுக்கு தெரியாது. தன்னை சிறைப்படுத்தி கப்பலில் ஏற்றிய பொழுது கூட அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்டான், ஐயா, என் இள மனைவியையும் அழைத்து வந்து விடுகிறேன் என்று. அதற்கு அவன் விழாவில் குத்திய சோழ நாட்டு வீரன் சிரித்துக் கொண்டே, ஏன், உனது வயதான மாமனார் மாமியர் இன்னும் அன்னியாரும் இல்லையா? அவர்களையும் அழைத்து வரலாமே என்று கேலி செய்ததை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை. இப்பொழுது ரவிதாசனின் அன்பு குரலை கேட்கும் பொழுது அவனுக்கு ரவிதாசன் மீது மேலும் அதிக மரியாதையும் பக்தியும் வளர்ந்தன. ரவிதாசன் மெல்லிய குரலில் சொன்னான், தம்பி, எனக்கு தெரியும் ஈழத்தில் நீங்கள் எல்லாம் மிகவும் சௌகரியமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று. உங்கள் தலையெழுத்து இப்படி குற்றைவல் செய்யும் படியான நிலைமை ஏற்பட்டு விட்டது. உங்கள் தலையெழுத்தை மட்டும் சொல்ல போகிறேன். இதோ நான் இங்கே அகப்பட்டுக் கொண்டு கிடக்கின்றேனே, அது என் தலையெழுத்து மட்டுமன்று, எங்களுடைய பாண்டிய மன்னரின் தலையெழுத்தும் கூடத்தான்.
பாண்டிய மன்னர் என்று சொன்னவுடன் இளைஞன் துடிக்கிட்டான்.
பாண்டிய மன்னரா? எங்கள் அரசருக்கு பெண் கொடுத்தார் மன்னரா
என்று பரபரப்போடு கேட்டபோது அங்கு யாராவது வரும் காலடி ஓசை கேட்கவே பேச்சை வேறு பக்கம் திருப்பி,
தம்பி, சரி சரி, பேசிக் கொண்டிருந்தால் இன்றைய வேலை முடியாது, வேலை முடித்துவிட்டு போய் சேர், ஏன் பொழுதை வீணாகுகிறாய்
என்று அதட்டும் குரலில் பேசினான். இளைஞனுக்கு ரவிதாசன் திடீரென்று மாறி மீரட்டும் குரலில் பேசியது புரியவில்லை. மறுநாள் அதே நேரத்தில் ஈழத்து இளைஞன் அந்த பக்கமாக சென்றபோது ரவிதாசன் இருக்கும் இடத்தை இரும்பு கம்பிகளின் வழியாக எட்டி பார்த்தான். ரவிதாசன் வேகமாக எழுந்து வெளியே வந்து அவனை அழைத்து,
தம்பி, நேற்று நான் சொன்னதில் உனக்கு கோபமா
என்று கேட்டான்.
பிறகு, நான் அப்படி சொல்லியிருக்காவிட்டால் நீ தொடர்ந்து பேசியிருப்பாய். பாண்டிய மன்னர்கள் பேச்சு எடுத்தாலே இங்கு எல்லோருக்கும் கோபம் வரும் தெரியுமா? பாண்டியர் மகளை ஈழத்து நாட்டு இளவரசர் மனம் புரிந்து கொண்டிருப்பது கண்டு சோழர்களுக்கு மிகவும் பொறாமை. அதையெல்லாம் இந்த சரியாக வாய் பேச முடியாத காவல்காரன் கேட்டுக்கொண்டு ஒன்றுக்கு இரண்டாக சிறைச்சாலை தலைவரிடம் போய் சொல்லி உனக்கு பெரும் தீங்கை வரவழைத்திருப்பான். உன்னால் எவ்வளவோ காரியங்கள் எனக்கு ஆக வேண்டியிருக்கும் பொழுது அதை கெட்டுக்கும் காரியத்தை நான் செய்யலாமா
என்று ரவிதாசன் தேனொழுக பேசினார். ரவிதாசன் அப்படி சொல்லி குழைவோடு பேசுவது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான்.
என்னால் பல காரியங்கள் ஆக வேண்டுமா ஐயா
என்று அந்த இளைஞன் வியப்பு நிறைந்த குரலில் கேட்டான்.
ஆமாம் தம்பி, நாளைக்கு நீ எங்கே வரும்போது ஓலையும் எழுத்தானையும் கொண்டு வருகிறாயா
என்றான். அதற்கு இளைஞன் சிரித்தான். ஓலையும் எழுத்தானியும் தானே, நாளை எதற்கு? இன்னும் சிறிது நேரத்தில் நான் கொண்டு வந்து தருகிறேன். உங்கள் சிநேகிதர் யாருக்காவது ஏதாவது எழுத வேண்டுமா என்று ஆவலோடு கேட்டான் இளைஞன்.
இந்த இடத்திற்கு சற்று தொலைவில் மற்றொரு அறையில் சோர்வற்ற நிலையில் மற்றொருவன் இருக்கிறானே, அவனை நீ பார்த்தாய் அன்றோ
என்று கேட்டான் ரவிதாசன்.
ஆமாம், பார்த்தேன் என்றான் இளைஞன். அவனிடம் நீ ஒரு செய்தி சொல்ல வேண்டும், சொல்வாயா?
சொல்கிறேன் என்றான் இளைஞன். அந்த இளைஞன் மலமளவென்று சென்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். யாராவது இருக்கின்றார்களா? காவல்காரனும் சற்று தொலைவில் இருந்தான். மெல்ல சோமன் சாம்பவனை அழைத்து ரவிதாசன் கூறியவற்றை சொன்னான். சோமன் சாம்பவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அவன் கூறினான்,
இன்னும் சிறிது காலம் உயிரோடு இருப்பது ரவிதாசனுக்கு பிடிக்கவில்லையா? நம் வழியே சென்று தூக்கில் தொங்குவதற்கு வழி தேடுகிறானே
என்று கூவினான். இளைஞன் நடுங்கிவிட்டான். அவனது கூச்சலும் அது கேட்டு ரவிதாசன் பயங்கரமாக சிரித்ததும் அறிந்து தொலைவில் இருந்த காவல்காரர்கள் ஓடி வந்தார்கள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.